கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை நம்முடைய சியோன் இன்டர்நேஷனல் செமினரிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு ஒரு புதிய அசைன்மெண்ட் கொடுக்க விரும்புகிறேன். நம்முடைய பாடத்திற்காக ஒரு நோட்டு போட்டு வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, அதை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் இன்றைய தேதியை போட்டு நீங்கள் கேட்கும் இந்த பாட தலைப்பையும் எழுதிக் கொள்ளுங்கள். புதிதாக இதில் கற்றுக்கொண்ட 5 காரியங்களை 5 வரிகளில் எழுதி வைத்துக் கொண்டு நாங்கள் கேட்கும்போது அதை செராக்ஸ் எடுத்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். இதற்கும் மதிப்பெண் உண்டு. இன்றைய பாடத்தை உங்களுக்கு தேவ கிருபையோடு போதிக்கிறவர் பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் ஜோஷ்வா அவர்கள்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாளிலும் கூட வேதாகமத்தில் உள்ள ஓமைகளை அர்த்த விளக்கம் செய்வது எப்படி என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கின்றோம். வேதத்தில் அநேக ஓமைகள் இயேசு கிறிஸ்துவால் கூறப்பட்டிருக்கின்றன. இந்த அநேக ஓமைகளை நாம் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம். இந்த ஓமைகளை பொதுவாக விசுவாசிகள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், மறைபொருள்கள் அதிலே அதிகமாய் நிறைந்திருக்கிறது என்றே பார்க்கிறார்கள். அதில் நிறைய மறைவான கருத்துக்கள் அந்த ஓமைகள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, அதில் வருகிற அனைத்து காரியங்களுக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது என்ற அர்த்தத்திலே விளக்குகிறதாகத்தான் காணப்படுகிற நிலையை இன்று வரை பார்க்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம மார்க்கு 4:10-12 வரை உள்ள வசனங்கள், மத்தேயு 13:10-13 வரை உள்ள வசனங்கள், லூக்கா 8:9-10 வரை உள்ள வசனங்களில் இயேசு கிறிஸ்து கூறிய காரியங்களை பார்க்கிறோம். அதை கூறிவிட்டு, உதாரணமாக விதைப்பினுடைய ஓமையை அவர் கூறிவிட்டு அதற்கு விளக்கத்தையும் கூறுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஓமையை கூறிவிட்டு அதில் மறைவான ஒரு பொருள் இருப்பதாக இயேசு விளக்கினதை கொண்டு மக்கள் என்ன நினைக்கிறார்கள், ஓமை என்றாலே அதில் எல்லாமே மறைபொருளாய் இருக்கும் என்ற அர்த்தத்திற்கு மக்கள் வந்துவிட்டார்கள். ஆனால் அது உண்மையிலேயே அது சரியான அணுகுமுறை அல்ல. ஏன் அப்படின்னா, சில வசனங்களை நம்ம பார்க்கும்போது அது ஓமையாக காணப்படுகிறது, ஆனால் உள்ளர்த்தம் இல்லாவிட்டால் மறைமுகமான அர்த்தம் உடையதாக அது இல்லை. மக்கள் நேரடியாக அதை அப்படியே புரிந்து கொண்டார்கள் என்று நாம் நிதானித்து அறிய முடிகிறது. உதாரணமாக லூக்கா 15:3 வசனத்திலிருந்து ஆரம்பித்து சொல்லப்படுகிற காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கிற அந்த ஓமை, அதே போல ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளா இருந்து 1 வெள்ளிக்காசு காணாமற் போனதை தேடி கண்டுபிடிக்கிறதை குறித்து 8 வசனத்திலிருந்து கூறுகிற அந்த ஓமை எல்லாமே தெளிவுபட இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனை மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறதற்கு எடுத்துக்காட்டாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். எப்படி அந்த காணாமற் போன ஆட்டை கண்டுபிடித்தவுடன் அவன் மகிழ்வானோ, காணாமற் போன அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடித்தவுடன் அவள் மகிழ்கிறாளோ, அதே போல தேவனுக்கு முன்பாக மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும், தூதருக்கு முன்பாக உண்டாயிருக்கும் என்று சொல்கிற அந்த அர்த்தம் தெளிவுபட கூறியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இதிலே மறைபொருள் ஒன்றும் காணப்படவில்லை, தெளிவாகவே இயேசு விளக்கப்படுத்துகிறார். இது கூட லூகா 10:25-37 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, அங்கே கள்ளர் கையிலே அகப்பட்ட ஒரு மனிதனை குறித்து அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன அந்த மனுஷனுடைய நிலையை குறித்து சொல்லப்படுகிற அந்த ஓமையில தெளிவாக இயேசு கிறிஸ்து விளக்கம் கொடுத்து விடுகிறார். எவன் பிறனாயிருந்தார், ஹூ இஸ் மை நெய்பர் என்ற கேள்விக்கு பதில் தரும் வண்ணமாகவே இந்த ஓமையை இயேசு கிறிஸ்துவானவர் கூறிவிட்டு அதற்கு இரக்கம் செய்தவனே என்று தெளிவாக புரிந்து கொண்டு அவர்கள் சொன்ன பதிலிலிருந்து இயேசு நீயும் போய் அப்படியே செய் என்று 37 வசனத்தில் கூறுகிறதை பார்க்கிறோம். ஆக இந்த ஓமையை வைத்து பார்க்கும் பொழுது மக்கள் தெளிவாக கருத்தை புரிந்து கொண்டு பதில் தருகிறதை பார்க்கிறோம். அதேபோல மத்தேயு 21:45 அந்த வசனத்தை பார்க்கும்போது, பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய ஓமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்கிறார் என்று அறிந்து என்று வாசிக்கிறோம். அப்ப இந்த ஓமையை அவங்க என்ன செய்துகிட்டாங்க, அறிந்து கொண்டார்கள். இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவானவர் கூறிய வசனங்களை, குறிப்பாக ஓமைகளை மக்கள் விளங்கிக் கொண்டதை நாம் இந்த வேத வசனங்களிலிருந்து பார்க்கிறோம். அப்போ எல்லாமே மறைபொருளான ஓமைகளாக இருக்கிறது என்று சொல்லக்கூடாது என்பதற்கு இந்த எடுத்துக்காட்டுகளை வேத வல்லுநர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, சில ஓமைகள் உள்ளர்த்தம் இல்லாவிட்டால் மறைமுகமான அர்த்தம் உடையவைகள் தான். ஆனால் அதற்கு இயேசு நிச்சயமாக விளக்கம் தந்திருப்பார். நாம் அதை எவ்விதமாக விளக்கப்படுத்த போகிறோம் என்றுதான் இந்த நாளிலே கொஞ்சம் சிந்தித்து வேதத்தில் வருகிற ஓமைகளை சரியாக அர்த்தம் கண்டுபிடிக்க போகிறோம். மார்க்கு 4:10 முதல் 12 வரை உள்ள பகுதியை நான் சற்று வாசிக்கிறேன். அதிலிருந்து நாம் ஒரு விளக்கத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறோம். அவர் தனித்திருக்கிற போது பன்னிருவரோடு கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஓமைகளாய் சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார் என்று வாசிக்கிறார். இதில் 11 குறிப்பாக கவனியுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஓமைகளாய் சொல்லப்படுகிறது என்ற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. இந்த ஓமைகளாய் சொல்லப்படுகிறது என்ற ஓமைக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பரபோலி என்ற கிரேக்க வார்த்தையாகும். அதான் பேரபிள்ஸ் ஆங்கிலத்தில். இது ஓமை என்று சொல்லப்படுகிறது. ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் அரேமிய மொழியில தான் பேசினார் அப்படிங்கறத நாம மறந்து போக முடியாது. அப்போ இங்க இயேசு ஓமைன்னு சொன்ன அந்த அரேமிய மொழியின் வார்த்தை மெத்தால். இந்த மெத்தால் என்ற வார்த்தைக்கு அப்ப என்ன அர்த்தம்? பழமொழி, மரபு தொடர், உருவக விவரணம், ஒப்பு ஓமை, ஓமை, விடுகதை, புதிர், இது போன்ற அர்த்தங்கள் இந்த மெத்தால் என்ற வார்த்தைக்கு இருக்கின்றது. இது போன்ற அர்த்தங்கள். ஆனால் கிரேக்கத்தில் பார்க்கும்போது பரபோலி அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ள அந்த காரியம் எல்லாவற்றையும் ஓமைகளாகவே கருதுகிறதாய் மாறிவிடுகிறது. கிரேக்க மொழியில பார்க்கும்பொழுது பரபோலின்னு சொல்லப்படுகிறது எல்லாவற்றையுமே ஓமை என்ற ஒரே அர்த்தத்தில் தான் அதை குறிக்கிறதாய் மாறுகிறது. ஆனால் மெத்தால் அப்படிங்கிறதுக்கு பழமொழின்னு அர்த்தம் இருக்குது, மரபு தொடர்ந்து அர்த்தம் இருக்குது, உருவக விவரம் அப்படின்னு அர்த்தம் இருக்குது, ஒப்புவமை, ஓமை, விடுகதை, புதிர் அப்படின்னு பல அர்த்தங்கள் இருக்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம். புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா பலதரப்பட்ட காரியங்கள் ஓமைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஓமைகள் எத்தனை வகைகளில் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4 முக்கியமான ஓமைகள் காணப்படுகிறது. 1, ஓமை கதை காணப்படுகிறது. ஓமை கதை, இந்த ஓமை கதைகளை இயேசு பயன்படுத்தியிருக்கிறார். அதுல என்ன விசேஷம் அப்படின்னா, ஒரு கதையின் மூலம் ஒரு சத்தியத்தை கற்பிக்க இந்த ஓமை கதைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்ல சமாரியன் கதை, கெட்ட குமாரன், இல்லட்டா நம்ம சொல்கிறது போல மனந்திருந்திய மைந்தன் என்று சொல்கிற அந்த கதை போன்றவையெல்லாம் ஆரம்பமும் முடிவும் உள்ள கதைகள். அப்ப இதுல என்ன இயேசு செய்தார்? இந்த ஓமை கதைகளை கொண்டு அவர் சத்தியத்தை கற்பிக்க பயன்படுத்தியிருக்கிறார். நல்ல சமாரியன் கதையின் மூலமா தெளிவாக எனக்கு பிறன் யார் என்ற அந்த கேள்விக்கான பதில தெளிவாக இயேசு கொடுக்கிறாரு. அடுத்து மனம் திரும்பிய அந்த இளையகுமாரன் அந்த கதையில மனம் திரும்புதலை பற்றிய அநேக சத்தியங்களை இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே தெளிவுபடுத்தியிருக்கிறத பார்க்கிறோம். இவ்விதமாக ஓமை கதைகளை கொண்டு இயேசுவானவர் சத்தியத்தை கற்பித்திருக்கிறார். இது ஒரு வகை. இரண்டாவது வகை ஒப்பு ஓமை. ஒப்பு ஓமை எவ்விதமாய் காணப்படுகிறது? வேதத்தில் ஒரு விஷயத்தை விளக்க இன்னும் ஒன்றை ஒப்பிட்டு காட்டுகிறது பெயர் ஒப்பு ஓமை என்ற ஓமையாகும். அப்ப இதுவும் ஓமைதான். ஆனா இது என்ன செய்யப்படும்? ஒரு விஷயத்தை விளக்க இன்னொரு காரியத்தை ஒப்பிட்டு காட்டுவாங்க. உதாரணமாக கடுகு விதையை இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு காட்டியிருக்கிறார். புளித்த மாவு போன்றவற்றை இயேசு ஒப்பிட்டு காட்டி விளக்கியிருக்கின்றார். அப்ப இது ஒப்பு ஓமை என்ற ஓமை வகையாக இருக்கிறது. அடுத்து உருவகங்கள் விதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுவும் ஓமை போலதான் இருக்கும். ஆனா இத நம்ம பார்க்கும்போது இதனுடைய பயன்பாடு வித்தியாசப்படுகிறது. இந்த உருவகங்கள்ல உருவகித்து பேசுகிறது நடைபெறுகிறது. உதாரணமாக நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்கிறாரே, அப்போ இதுல உருவகித்து பேசுகிறார், நீங்கள் உலகத்துக்கு உப்பு போல இருக்கிறீர்கள் என்று உருவகத்தில் இயேசுவானவர் பேசுகிறதை நம்ம பார்க்கின்றோம். அடுத்து மறைபொருள் கதைகள், அதுவும் ஊமை போல தான் இருக்கிறது. ஆனா இதுல அநேக காரியத்தை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். இதுல ஊமை கதையின் விவரங்கள் எப்படி இருக்கும்னா மறைபொருள்களை கொண்டிருக்கிற விஷயமா இருக்கும். உதாரணத்துக்கு விதைப்பவன் அந்த ஓமை, தானியமும் களைகளும் அப்படிங்கிற ஓமை பார்க்கிறோமே, இவைகள் எல்லாம் மறைபொருள் கதைகள். அத மறைவாக சத்தியத்தை உள்ளடக்கி இயேசுவானவர் பேசுகிறார். பிறகு சீடர்கள் கேட்கும்போது அதற்கு விளக்கத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப இது மறைபொருள் கதைகள் என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் ஓமை வகைகளில் ஒன்றுதான். ஆனால் இதை போலவே எல்லாம் இருக்கும் என்று மக்கள் நினைக்கிறது தான் தவறு. அதுல ஓமை கதையை நான் வேறுபடுத்தி காண்பித்தேன். ஒப்பு ஓமை, உருவகங்கள் போன்றவற்றை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டி சொன்னேன். அப்ப எல்லாமே மறைபொருள் ஓமைகள் அல்ல, மறைபொருள் கதைகள் அல்ல. மறைபொருளாக ஏதோ ஒரு அர்த்தத்தை வைத்து இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார்னு நீங்க பார்க்கக்கூடாது. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் கேட்கிற மக்களுடைய நிலையை கருத்தில் கொண்டு அவர் ஓமைகளை எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாரு. அதுல இயேசுவுக்கு இருந்த கரிசனை என்னன்னா, மக்கள் தங்களுடைய நிலையை நன்றாக அறிந்து புரிந்து வாழணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமா இருந்தது. ஆகவே ஓமைகள் எவர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொல்லப்பட்டது அப்படிங்கறத முதலில் நாம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்ப யாருக்கு சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டதுங்கிறத நீங்க கருத்தில் கொண்டு இந்த ஓமைகளை படிக்க வேண்டும். அதே சமயம் மக்கள் அந்த கேள்விகளுக்கு அளித்த பதிலையும் நாம கருத்தில் கொண்டு படித்தோமானால் ஒரு நல்லதொரு அர்த்தத்தை பெற்றுக்கொள்ள அது உதவியா இருக்கும். ஓமைகளில் செவிமடுத்து கேட்கிற அந்த ஜனங்கள் தம்மை இனங்கொண்டு கொண்டதையும் நாம நிதானித்து பார்த்து அந்த ஓமையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். அப்ப இதெல்லாம் நீங்க ஓமைகளை படிக்கும்போது கருத்துல கொண்டு படிச்சீங்கன்னா வேதத்தை தவறாக நீங்க விளக்கம் பண்ண மாட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்க. நீங்க பெரும்பாலும் ஓமையின் இறுதியில கவனித்து பார்த்தீங்கன்னா அது எதற்காக சொல்லப்பட்டது, அதனுடைய செய்தி என்ன என்பதை பற்றி இயேசுவானவர் சொல்லியிருப்பாரு. நீங்க உதாரணமாக மத்திய 22:1-14 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். அதிலே இயேசுவானவர் ஓமைகளாய் பேசி சொன்னது அப்படின்னு சொல்லி 1 ஆரம்பித்து, அதுல ஒரு குமாரனுடைய கல்யாணம் செய்து வைத்த ஒரு ராஜாவை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஓமையை கூறிவிட்டு கடைசியில 14 ஏன் இந்த ஓமை கூறினார் என்று அவரே கூறுகிறார் பாருங்கள். அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கிறார். அப்ப இதுதான் முக்கிய நோக்கம், இந்த ஓமையின் முக்கிய நோக்கம். அழைக்கப்பட்டவர்கள் நேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்ற ஒரு கருத்தை மையப்படுத்தி சொல்வதற்காகவே இந்த ஓமை கூறப்பட்டிருக்கிறது. அப்போ இதை முக்கியப்படுத்தி நம்ம புரிந்து கொள்ளணும், விளக்கப்படுத்தணும். அதை விட்டுவிட்டு மீதி எல்லாவற்றையும் நம்ம முக்கியப்படுத்தி பேசணும்னா இந்த முக்கிய கருத்து அடிபட்டு போயிடும், மற்ற கருத்தெல்லாம் முக்கிய இடத்தை பெற்ற ஒரு இடத்துக்கு வந்துடும். அப்ப வேதம் கலப்படம் உள்ளதாய் மாற்றப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லப்படாது. அதாவது அதற்கு முக்கிய நோக்கம் இயேசு தெளிவுபட கூறிவிட்டார். அப்ப அந்த அர்த்தம்படவே அந்த முழு ஓமையையும் நீங்க கருத்தில் கொண்டு விளக்கம் பண்ண வேண்டியது அவசியம். அதே போல லூக்கா 16:1-9 வரை உள்ள வசனத்தை நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா, அதுல 9 வசனத்துல இந்த ஓமையை எதற்காக சொன்னார் என்று இயேசு விளக்கப்படுத்துகிறார் பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாழும்போது உங்கள் நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக் கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று இயேசு சொல்கின்றார். அப்ப இதுதான் இந்த ஓமையினுடைய முக்கிய நோக்கம், அர்த்தம் முழுவதுமாய் கவனம் செலுத்தப்பட்டு சொல்லப்பட்ட ஓமை என்பதை புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த ஓமையின் முக்கிய கருத்து இதுதான். இதை மையப்படுத்தியே நாம இந்த பகுதியை படிக்க வேண்டும். இப்படி அநேக காரியங்களை நீங்க இந்த ஓமையை படிக்கும் பொழுது விளக்கப்படுத்தும் போது நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். இவ்விதமாக கடைசியில் சொல்லப்பட்டிருக்கலாம், சில ஓமையில ஆரம்பத்திலேயே அந்த ஓமையின் முக்கிய நோக்கம் சொல்லப்பட்டிருக்கிறதையும் நீங்க பார்க்கலாம். மத்தேயு 18 அதிகாரம் 21-22 வசனத்தை நீங்க பார்க்கும்போது, அந்த 21 வசனத்திலே பேதுரு வந்து கர்த்தரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும், 7 மட்டுமோ என்று கேட்கிறார். அதற்கு இயேசு, 7 மாத்திரமல்ல 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன் என்று அங்கு சொல்கிறத பார்க்கலாம். அதுக்கு தொடர்ந்துதான் ஓமையை இயேசு சொல்ல ஆரம்பிக்கிறார், எப்படி அணில் என்று 23 வசனத்தில் ஆரம்பிக்கிறார். பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜா ஒப்பா இருக்கிறது என்று சொல்லி அந்த மன்னிக்கின்ற தன்மையை குறித்து தொடர்ந்து பேசுகிறத நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த ஓமையின் துவக்கத்திலேயே இயேசுவானவர் அதன் கருத்தை கூறிவிட்டார். ஆக இவ்விதமாக ஒன்று துவக்கத்தில் இல்லாவிட்டால் முடிவில் அந்த ஓமையின் முக்கிய நோக்கத்தை இயேசு கூறியிருப்பார். அதை நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்ப இயேசுவானவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அதை நீங்க புரிந்து கொண்டு ஓமைகளை நீங்க தெளிவாக படிக்கணும். அதுல ஒரே நோக்கத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே கூறினேன், இந்த மறைபொருள் கதைகளில் மட்டுமே உள்ளர்த்தங்கள், ஒவ்வொன்றிற்கும் அர்த்தங்கள், மறைவான அர்த்தங்கள் இருக்கிறதை ஒழிய மற்ற ஓமைகள் அனைத்தும் நேரடியாக அர்த்தம் கொடுக்கிற அளவிலேயே இருக்கும். இல்லாவிட்டால் இயேசுவானவர் அதற்கு அர்த்தம் சொல்லி இருப்பார் என்பதை நீங்க கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த மறைபொருள் கதைகளுக்கும் இயேசுவானவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார், அதையும் நீங்க கவனம் பண்ணிக்கிடுங்க. அப்ப நீங்க இப்படி இயேசு சொல்லாத காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா விளக்கப்படுத்தக்கூடாது. மறைபொருளான சில அர்த்தங்கள் இருக்கிறது என்று நாம் சொல்லும் போது கேட்பதற்கு நன்றாக இருக்கும், ஆனால் அது நம்முடைய விசுவாச வாழ்வை திசை திருப்பிவிடும் என்பதை நீங்க புரிந்து கொண்டு உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் கவனமாக வேதத்தை வாசித்து பழக வேண்டும் என்று அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். அப்போ ஓமைகள் ஒரு செய்தியை கொண்ட கதைகளாய் இருக்கிறது என்பதை கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு செய்திக்காக இயேசுவானவர் அந்த ஓமையை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கின்றார். அந்த ஓமையின் துவக்கத்தில் அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கலாம், இல்ல முடிவில் சொல்லப்பட்டிருக்கலாம், அதை நீங்க வாசித்து புரிந்து கொள்ளுங்க. அந்த விதமாக நீங்க வாசிக்கும் போது இன்னொரு தப்பு செய்யக்கூடாது, கதையின் ஒவ்வொரு அம்சத்தையும் நீங்க உபதேச விஷயமாக மாற்றக்கூடாது. அந்த கதையில வருகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் புது புது விளக்கத்தை கொடுத்து அதை உபதேசமா நீங்க போதிச்சீங்கன்னா இயேசுவானவர் கூறிய முக்கிய நோக்கம் அடிபட்டு போய்விடும். நீங்க சொன்ன புதிய கருத்தை தான் மக்கள் மத்தியில பதிகிறதா இருக்கும், அது மாபெரும் தவறான விஷயம். உதாரணமாக லாசரு அந்த செல்வந்தன் ஓமையை பார்க்கிறோம். இதுல பரிசுத்தவான்களிடம் மன்றாடுவதற்கான ஒரு காரியம் இதுல இருக்கிறது போல சிலர் போதிக்கிறாங்க. ஏன்னா அந்த செல்வந்தன் ஆபிரகாமிடம் பேசுகிறான் அல்லவா, அதை வைத்துக் கொண்டு சிலர் உபதேசிக்கிறது என்னன்னா, எப்படி இந்த செல்வந்தன் ஆபிரகாமிட்ட மன்றாடுகிறானோ அதே போல பரிசுத்தவான்களிடம் நாமும் மன்றாடி மறித்த பிறகு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிற சில விளக்கங்களை சிலர் கொடுக்கிறார்கள். அது எவ்வளவு தவறுன்னு கவனித்து பாருங்க. அதே போல சிலர் பாத்தீங்கன்னா 10 கன்னியர் அந்த ஓமையில 50% தான் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த 10 கன்னிகையில 5 பேர் மட்டும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்ததை வைத்துக் கொண்டு சொல்வாங்க. அதுவும் ஆதாரமற்ற ஒரு வார்த்தை தான். 50% தான் ரட்சிக்கப்படுவாங்கன்னு நம்ம கணக்கு சொல்ல முடியாது. இது ஓமையிலிருந்து மக்கள் போதிக்கிற போதனை தவறாக போய்விடுகிற விஷயம். ஏன்னா இதுக்கு ஆதாரமாய் வேறு வசனங்கள் இல்லை. ஆகவே ஓமைய கருத்தில் கொண்டு நம்ம விளக்கப்படுத்த வேண்டும்ங்கிறதுக்கு இந்த எடுத்துக்காட்டுகளை நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். நம்ம ஏற்கனவே கூறியது போல மறைபொருள் கதைகளில் தான் ஓமையின் விவரங்கள், ஒவ்வொன்றிற்கும் அர்த்தங்கள் இருக்குது. ஆனாலும் அந்த அர்த்தங்களுக்கும் இயேசுவானவர் விளக்கப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆகவே ஓமைகள் எல்லாம் அநேக அர்த்தங்களை உள்ளடக்கிய விஷயங்கள் என்ற கண்ணோட்டத்தோடு பார்க்காதிருங்கள். அதில் உள்ள ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு ஓமைக்கும் நீங்க அர்த்தம் கற்பிக்காதீங்க. அத்திமரத்தை பற்றிய ஓமைனா அதனுடைய தண்டு இதை குறிக்கிறது, அதனுடைய வேர் இதை குறிக்கிறது, அதனுடைய பூக்கள் இதை குறிக்கிறது அப்படி என்று நாம அந்த செடி முழுவதையும் வெட்டி தாறுமாறா பிடுங்கி போட்டது போல ஒவ்வொரு பகுதியாய் நாம் விளக்கப்படுத்தி சொல்லக்கூடாது. எதற்காக இயேசுவானவர் அந்த அத்திமரத்தை பற்றிய உவமையை கூறினாரோ அதற்குரிய அர்த்தத்தை மாத்திரமே எடுத்து பழக வேண்டுமே ஒழிய நாம புதிய அர்த்தத்தை அதன் மேல் ஏற்றி பேசுவது தவறான விஷயம், பாவமான விஷயம். வேதத்தோடு ஒரு எழுத்தை கூட்டுகிறது கூட பாவம்னு சொன்ன அந்த காரியத்தை நம்ம மீறுகிறோம் என்று அர்த்தம். நாம் தொடர்ந்து நியாயப்பிரமான கட்டளைகளை எவ்விதமாக அர்த்த விளக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்க இருக்கின்றோம். அதாவது பழைய ஏற்பாட்டை எவ்விதமாக நாம் விளக்கப்படுத்த போகின்றோம். நியாயப்பிரமான கட்டளைகளை நாம் அறிந்து அதன்படி வாழ வேண்டும் அல்லவா? ஆகவே நியாயப்பிரமான கட்டளைகளை எவ்விதமாக அர்த்த விளக்கம் செய்யப் போகின்றோம் என்பதை பற்றி சற்று விளக்கமாக சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவது, நியாயப்பிரமாணத்தின் தன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நியாயப்பிரமாணத்தின் தன்மை, இந்த நியாயப்பிரமாணம் உடன்படிக்கை என்பதை நீங்க மறந்து போகக்கூடாது. தேவன் இஸ்ரவேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை தான் நியாயப்பிரமாணம். அந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அப்படிப்பட்டதொரு உடன்படிக்கையாகவே இந்த நியாயப்பிரமாணம் காணப்படுகிறது. இந்த உடன்படிக்கையிலே உயர்ந்தவர் வாக்களிக்கும் நன்மைகளை தாழ்ந்தவர் அனுபவிக்கிறது வழக்கம். அதேவேளையிலே உயர்ந்தவர், அதாவது அந்த உடன்படிக்கை செய்து கொள்கிறாரே அந்த உயர்ந்தவர் விதிக்கும் நிபந்தனைகளை அதை தாழ்ந்தவர் கை கொள்ள வேண்டுவதும் அவசியமாயிருந்தது. பழைய ஏற்பாடு காலத்திலே அப்படித்தான் அநேக உடன்படிக்கைகள் செய்து கொள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பெரியவர் சிறியவரோடு உடன்படிக்கை செய்து கொள்கிற வழக்கம் என்று இருந்தது. அப்படிப்பட்ட தன்மைதான் நியாயப்பிரமாணம். பெரியவராகிய தேவன் சிறியவர்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை தான் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் 5 புத்தகத்தை உள்ளடக்கியது என்பதை நாம் அறிவோம். ஆனாலும் பழைய ஏற்பாடு முழுமையும் நியாயப்பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது நீங்க ரோமர் 3:19 பார்க்க முடியும். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்துள்ள வசனங்களையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் முழு பழைய ஏற்பாட்டுக்கும் நியாயப்பிரமாணம் என்றே சொல்லப்படுகிறதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இவ்விதமாக முழு பழைய ஏற்பாடும் நியாயப்பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கைதான் இந்த நியாயப்பிரமாணம் என்று நாம் வேதத்திலிருந்து அறிகிறோம். நாம் யாத்திராகம் 19 முதல் உபாகமம் முடிகின்ற வரையில் இந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை பற்றி அதிகமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே இந்த கட்டளைகளை தேவனிடமிருந்து பெற்றுக் கொடுக்கிறதையும் தேவ விளக்கத்தை அந்த கட்டளைகளுக்கு கொடுக்கிறதையும் நாம் இந்த பகுதிகளில் பார்க்கிறோம். நாம் இதை குறித்து அதிகமாக சிந்திக்க முடியும், ஆனாலும் மிகவும் சுருக்கமாக உங்களுக்கு விளங்கப்படுகின்றேன். அப்ப நியாயப்பிரமாணம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்த பொழுது இஸ்ரவேல் மக்கள் விடுதலையாக்கப்பட்டு வாக்குத்தத்த பூமியில் எவ்விதமாக வாழ வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளைகள் தான் இந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ளன என்பதையும் நீங்க புரிந்து கொள்ளணும். ஆகவே இந்த நியாயப்பிரமாண கட்டளைகள் பெரும்பாலும் அவர்களுடைய சமய வாழ்வோடு சமுதாய வாழ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயமாய் இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால், அடிமைத்தனத்தில் அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி கட்டளைகள், அதைத் தொடர்ந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பின்பதாக கானான் தேசத்திலே வீரமாய் விடுதலையோடு வாழ வேண்டும் என்பதற்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் தான் இந்த நியாயப்பிரமாணங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கட்டளைகளிலே இல்லாவிட்ட நியாயப்பிரமாணத்திலே அன்றைய காலகட்டத்தில் செய்து கொண்ட உடன்படிக்கை போலவே காரியங்கள் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதாவது இந்த கட்டளைகளில் நியாயப்பிரமாணத்தில் பார்க்கும் பொழுது அதில் முன்னுரை இருக்கும். யார் யாரோடு செய்து கொண்ட உடன்படிக்கை என்று சொல்லி பழைய ஏற்பாடு காலத்தில் இருந்த சமுதாயத்து மக்கள் மத்தியிலே விதமாய் செய்து கொள்ளப்பட்டதோ அதே போலவே இங்கேயும் தேவன் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறத முன்னுரையில சொல்லுகிறத நீங்க பார்க்க முடியும். அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை விடுவித்த கர்த்தராகிய நான் என்று அவர் சொல்வார். உதாரணமாக வாசிக்கிறேன், யாத்திராகம் 22 வாசிக்க கேளுங்கள். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி இவ்விதமாக தேவன் உடன்படிக்கை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது உனக்கும் உன் தேவனாகிய எனக்கும் இடையில் செய்யப்படுகிற உடன்படிக்கை என்ற அர்த்தத்தில் இது காணப்படுகிறது. ஏன்னா உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன் நான். அடுத்து உன் தேவனாகிய என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி கூறுகிறார். ஆக இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தனக்கும் இடையில் நடைபெற்ற உடன்பாடு உடன்படிக்கை என்பதை இங்கே அவர் தெளிவுபடுத்துகிறத நீங்க பார்க்கலாம். சோ இது முன்னுரை. அடுத்து அதைத் தொடர்ந்து அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி அதில் இருக்கும், அதையே நீங்க இந்த வசனத்தில் பார்க்க முடியும். இந்த முன்னுரையிலேயே அவர்களுக்கு இடையே இருக்கிற உறவு சுருக்கமாக சொல்லப்படும் என்பதுதான் அன்றைய காலகட்டத்தில் இருந்த உடன்படிக்கை. இங்கே சொல்கிறார் அல்லவா, உன்னை அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட பண்ணின தெய்வன் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. எகிப்திலிருந்து உன்னை கொண்டு வந்தவர் நான் தான், அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்த தெய்வன் என்ற அந்த உறவை அந்த முன்னுரையிலேயே அவர் சொல்கிறத பார்க்க முடியும். அதைத் தொடர்ந்து இந்த உடன்படிக்கைக்கு அவசியமான காரியங்கள் என்னென்ன என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அன்றைய உடன்படிக்கையின் தன்மையாக இருந்தது. அதேதான் இங்க கர்த்தரும் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். யாத்திரம் 20:3-7 வரை உள்ள வசனங்களில் நீங்க அதை பார்க்க முடியும். இந்த கட்டளைகளை கை கொள்வதற்கு இல்லாவிட்டால் இந்த கட்டளைகளில் என்னென்ன காரியங்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அடுத்து அந்த உடன்படிக்கைக்கு உரிய சாட்சிகளும் அதிலேயே சொல்லப்படும். அங்கே நாம் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது எபிரேயர்கள் நிறுவத்திலே கர்த்தரே அதற்கு சாட்சியாக இருக்கிறதை பற்றி அவர் சொல்கின்றார். எபிரேயர் 6:13-14 வசனம் வரை உள்ள பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் என்று அங்கே பார்க்கிறார். ஆகவே இங்கே சாட்சி யார் என்று சொல்கிறார் என்றால் உடன்படிக்கையின் தேவனாகிய கர்த்தரே சாட்சி என்று சொல்லி நாம இங்கே வேதத்தில் பார்க்கிறோம். நாம கூட பத்திரம் எழுதும்போது கூட சாட்சி கையெழுத்து போடுகிறதை பார்க்கிறோம் அல்லவா, அதே போலதான் உடன்படிக்கை என்பது அதுதான். அதிலே கர்த்தரே சொல்கிறார் நானே சாட்சி என்று சொல்லி தம் பேரலை ஆணையிட்டு சொன்னார் என்று இங்கே வாசித்து பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் என்னென்ன வழங்கப்படும் என்பதை குறித்து அந்த உடன்படிக்கையில் சொல்லப்பட்டிருக்கும். அதுபோலதான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையில என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும், என்னென்ன சாபங்கள் வரும் என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம வாசித்து பார்க்கிறோம். பழைய பாட்டிலே அதிகமாய் பார்க்கின்றோம். அப்போ உடன்படிக்கை இவ்விதமாக அமைந்திருக்கும். அதுக்கு பிறகு நாம இதனுடைய நிறைவு பகுதியை பார்க்கிறோம். அடுத்து இறுதியாக இந்த உடன்படிக்கை சாட்சி பிரமாணமானது தேவனுடைய ஆலயத்திலே வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலேயும் பார்க்கிறோம். அந்த காலகட்டத்தில் காணப்பட்ட மற்ற உடன்படிக்கையின் தன்மைகளும் அப்படித்தான் காணப்பட்டன என்று வரலாற்றிலே வாசித்து பார்க்கிறோம். நீங்கள் யாத்திரா 25:16 வசனத்தில் இப்படி பார்க்க முடியும், நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அவ தேவாலயத்தில் இந்த உடன்படிக்கை செய்யப்பட்ட இந்த சாட்சி பிரமாணம் இல்லாவிட்டால் அந்த பத்திரம் வைக்கப்பட வேண்டும். பிறகு அது எடுத்து வாசிக்கப்பட வேண்டும். இவ்விதமாக அது புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டே வரும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பார்க்கிறோம். ஆகவே இதே காரியம் கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட பொழுது நடந்தது. அதற்கு முன்னுரை இருந்தது. பிறகு அதற்கு என்னென்ன காரியங்கள் தேவையாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டது. சாட்சி யாரெல்லாம் என்று சொல்லப்பட்டது. அதே போல அதனால் உண்டாகிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இல்லாவிட்டால் சாபங்கள் என்னென்ன காரியங்களை இந்த உடன்படிக்கை நிறைவேற்றி தரும் இல்லாவிட்டால் உங்களுக்கு கிடைக்க தரும் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கும். பிறகு இது பத்திரப்படுத்தப்பட்டு தேவாலயத்தில் வைக்கப்பட்டு அதை அவ்வப்பொழுது புதுப்பித்து மக்கள் மத்தியில் வாசித்து காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி உடன்படிக்கையின் ஏற்பாடுகள் அன்று காணப்பட்டது என்று வாசித்து பார்க்கிறோம். தேவன் அவிதமாகவே இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். பிரியமானவர்களே, இவ்விதமாக செய்து கொள்ளப்பட்ட ஒன்றைத்தான் நாம் நியாயப்பிரமாணம் என்று அழைக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு விளங்க பண்ணினேன். அவர்கள் இவ்விதமாக இஸ்ரவேலிலே வாழ்ந்தவர்கள் எகிப்திற்கு அடிமைகளாய் சென்றார்கள். பிறகு எகிப்தில் அடிமைகளாய் இருந்த அவர்கள் அங்கு எவ்விதமாய் வாழ வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் சொன்னது. பிறகு அங்கிருந்து விடுதலையான பிறகு கானானிலே எவ்விதமாய் அந்த விடுதலையின் பூமியிலே வாழ வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இதுதான் நியாயப்பிரமாணத்தின் தன்மை. அடுத்து நியாயப்பிரமாணத்தின் உண்மை பற்றி கொஞ்சம் பார்க்க இருக்கிறோம். இந்த நியாயப்பிரமாணத்தின் உண்மைதான் என்ன? இந்த நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்குமான உடன்படிக்கையின் நிபந்தனை என்று பார்க்கிறோம். லூக்கா 16:16 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள் என்று வாசிக்கின்றோம். இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணம் எதுவரைக்கும் வழங்கி வந்தது, பிரயோஜனத்தில் இருந்தது என்று. அதாவது இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும், யோவான் வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணம் பயன்பாட்டில் இருந்து வந்திருக்கிறது. பின்பதாக தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு கிருபையின் காலம் வருகிறது என்பதை இந்த வசனம் தெளிவுபட கூறுகிறதை சற்று கவனித்து பாருங்கள். அப்ப நியாயப்பிரமாணத்தின் உண்மை தன்மை என்ன? அது இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் கொடுக்கப்பட்ட காரியம். அடுத்து நியாயப்பிரமாணத்தின் உண்மையான காரியத்தை பற்றி இரண்டாவது காரியம் கூற விரும்புகிறேன். நியாயப்பிரமாணம் மனிதனுக்கு பாவம் என்றால் என்ன என்பதை அறிந்து அவர்களை பாவம் செய்யாதபடி எச்சரித்து வந்திருக்கிறது என்றுதான் புதிய ஏற்பாட்டிலே பவுல் எழுதுகிறார். கலாத்தியர் 3:19 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது என்று சொல்லி வாசிக்கின்றோம். அவர்களுடைய நோக்கம் என்ன? வாக்குத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும், அதாவது புதிய ஏற்பாடு வருமளவும், இல்லாவிட்டால் கிருபையின் அந்த பிரமாணம் வருமளவும், இது பாவத்தை அறிவிக்கிறதாக. பாவம் என்றால் என்ன என்று அறிந்து அதை பாவம் செய்யாதபடி எச்சரித்து வந்துள்ள காரியமாய் காணப்பட்டது என்பதை இங்கே பவுல் விளக்குகின்றார். ரோமர் 7:7 அதைத்தான் சொல்கிறது. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாது இருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். இவ்விதமாக நியாயப்பிரமாணம் என்பது எப்படி இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். அதாவது பாவம்னா என்னன்னு அது அறிய வைத்தது, அதை செய்யக்கூடாது என்று சொல்லி எச்சரித்தது என்றுதான் கூறுகின்றார். இன்னும் அநேக வசனங்கள் இருந்தாலும் நான் சுருக்கமாக கூறிக்கொண்டு செல்கின்றேன். அப்போ மனிதனுடைய பாவங்கள், தவறான குற்ற செயல்கள் என்று சொல்லி சட்ட ரீதியாக காண்பிப்பதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். மனிதன் செய்கிற பாவங்கள் எல்லாம் தவறான குற்ற செயல்கள், அதை சட்ட ரீதியாக காண்பிக்கிறது தான் நியாயப்பிரமாணம், அதற்கு தான் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். இதுதான் நியாயப்பிரமாணத்தின் உண்மை நிலை. இன்னொரு காரியத்தை கூற விரும்புகிறேன். 3வதாக நியாயப்பிரமாணம் மக்களை இயேசு கிறிஸ்துவிடம் வழி நடத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. அப்போ ரட்சக தேவை அப்படிங்கறத இது சுட்டிக்காட்டியது அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டாலும் மனிதன் பாவி என்று அது சுட்டிக்காட்டினாலும் அவன் பாவம் செய்கிறான், இது பாவம் என்று அறிய வைத்தாலும் அதற்கு ரட்சிக்கும் வல்லமை இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்துக்கு ரட்சிக்கிற வல்லமை இருக்கவில்லை. அப்போ இந்த நியாயப்பிரமாணம் என்னத்தை காண்பிக்குது? ஒரு ரட்சகர் நமக்கு தேவை என்பதை சுட்டிக்காட்டுகிறது. மட்டுமல்ல, இது ரட்சகரிடம் வழி நடத்தும் ஒன்றாகவும் இருக்கிறது என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நீங்க கலாத்தியர் 3:19-24 உள்ள வசனங்களை நான் இப்பொழுது வாசிக்கும் போது கவனித்து பாருங்கள். இதனை குறிப்பாக 24வது வசனத்தை கலாத்தியர் 3:24 வாசிக்கிறேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானங்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற ஒரு வாத்தியார் மாதிரி இருக்குது. நியாயப்பிரமாணம் ரட்சகரிடத்தில் வழி நடத்துகிற ஒன்றாய் இருக்கிறது. இதுதான் நியாயப்பிரமாணத்தின் உண்மையான நிலை. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நியாயப்பிரமாணம் எங்கே கொண்டு வந்து விடுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வந்து விடுகிறது. ஒரு ரட்சக தேவை என்று அது சுட்டிக்காட்டுகிறதே ஒழிய அது ரட்சகர் அல்ல, அது ரட்சிக்கும் வல்லமை உடையது அல்ல. நியாயப்பிரமாண கட்டளைகள் எல்லாம் உயிரற்றவையாயிருக்கிறது. ஆனால் ஜீவன் உள்ளது கிருபையின் பிரமாணம் என்பதை, புதிய ஏற்பாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரி, நியாயப்பிரமாணமோ நாமும் எப்படிப்பட்ட உறவோடு இருக்கிறோம் என்பதை இப்பொழுது சற்று சிந்திப்போம். நியாயப்பிரமாணமோ நாமும், கிறிஸ்தவர்களாகிய உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டிருக்கிறார். நம்மீது நியாயப்பிரமாணத்தின் சாபம் இல்லை. கலாத்தியர் 3:13, ரோமர் 7:6 போன்ற வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆகவே நீங்களும் நானும் இப்போது நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்ல. ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 10:4 விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அதே போல ரோமர் 7:4 பாருங்கள். என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இன்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள் என்று சொல்லி இங்கு பார்க்கிறோம். ஆக இவ்விதமாக இன்னும் தொடர்ந்து அநேக வசனங்களை பார்க்கும் பொழுது நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர்கள் அல்ல, அதனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இல்லை, அந்த சாபத்திலிருந்து இயேசு நம்மை மீட்டுள்ளார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அடுத்து நியாயப்பிரமாணத்துக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன, எப்படி இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை என்ன செய்தார் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். அவர் நியாயப்பிரமாணத்தில் உள்ள மார்க்க சம்பந்தமான சடங்காச்சார சட்டங்கள் அனைத்தையும் தன் சிலுவை மரணத்தினால் அவர் நீக்கிவிட்டார் என்பதுதான் உண்மை. எபேசியர் 2:15 வாசிக்கிறேன், கேளுங்கள். எபேசியர் 2:15 சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி என்று வாசிக்கிட்டோம். அப்போ தம்முடைய மாம்சத்தினால அதை இல்லாம ஆக்கிட்டாரு, ரத்து செய்துட்டாரு அப்படிங்கறத இங்க பார்க்கிறோம். அப்ப நியாயப்பிரமாணத்தை சிலுவை மரணத்தினால இயேசு ரத்து செய்து விட்டார். அது எந்த நியாயப்பிரமாணங்களை, மார்க்க சம்பந்தமான சடங்காச்சார சட்டங்களை அப்படியாய் ரத்து செய்து விட்டார். கொலோசியர் 2:14 வாசிக்கிறேன், கேளுங்கள். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில்லாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்தார், அதை ரத்து செய்து விட்டார். ஆனா அதே வேளையில ஒழுக்க சம்பந்தமான விஷயங்களை, நியாயப்பிரமாணத்தில் அநேக ஒழுக்க சம்பந்தமான விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்க. அதற்கு இயேசுவானவர் புதிய விளக்கத்தை கொடுத்துள்ளார். அதாவது தம்முடைய இந்த கிருபையின் பிரமாணத்தில், புதிய உடன்படிக்கையில நீங்க எவ்விதமாக நியாயப்பிரமாணத்தை, ஒழுக்க சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க கை கொள்ளணும், அதை எப்படி கை கொள்ளணும் என்று சொல்லி அவர் விளக்கப்படுத்தி இருக்கிறத நீங்க மத்தேயு 5:17-48 உள்ள வசனங்களில் நீங்கள் பார்க்க முடியும். அப்ப மார்க்க சம்பந்தமான சடங்காச்சாரமான காரியங்களை இயேசு சிலுவையில நிறைவேற்றி முடித்து விட்டார், ரத்து செய்து விட்டார் என்று பார்த்தோம். ஆனா ஒழுக்க சம்பந்தமான விஷயங்கள் அநேகம் பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கு இயேசு புதிய விளக்கத்தை கொடுத்துள்ளார். அப்ப புதிய ஏற்பாட்டில இயேசு எவ்விதமாய் விளக்கம் கொடுத்துள்ளாரோ அதுக்கேற்றபடி நீங்களும் நானும் நடக்க அந்த நியாயப்பிரமாணத்தை அப்படியாய் கை கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவ தெய்வமாக கொண்டுள்ள ஒருவன், விசுவாசிக்கிற ஒருவன் அவரது விளக்கத்தின்படியே நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டும் என்றுதான் ரோமர் 3:31 அதேபோல் ரோமர் 7:12-14 வரை உள்ள வசனங்கள் கூறுகின்றது நீங்கள் பார்க்க முடியும். ரோமர் 3:31 உங்களுக்காக வாசிக்கிறேன், பாருங்கள். அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படியல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோமே என்று சொல்லி பவுல் அங்கே எழுதுகிறார். அதேபோல ரோமர் 7:12-14 போன்ற வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். ரோமர் 7:12-14 வரை உள்ள வசனங்கள், ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையுமாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும் படிக்கும். அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும் படிக்கும். அப்படி ஆயிற்று. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன் என்று பவுல் கூறுகிறார். அப்ப இது ஆவிக்குரியதா இருக்குது. மட்டுமல்ல, இங்கே நாம முன்ன பார்க்கிறோம் 12வது வசனத்தில் அது பரிசுத்தம் உள்ளது, அது நீதியாயும் நன்மையாயும் பரிசுத்தமாயும் இருக்கிறது என்று சொல்லியெல்லாம் வேதம் கூறுகிறது. அப்படியானால் என்ன அர்த்தம் தருகின்றார் இயேசு கிறிஸ்துவானவர் நியாயப்பிரமாணத்திற்கு கொடுக்கிற விளக்கம்? அது ஆவிக்குரியது, பரிசுத்தமானது, நீதியானது. அவர் கூறுகிற விளக்கத்தின்படி நாம் கை கொள்ள வேண்டும் என்றுதான் பவுல் நமக்கு எழுதுகின்றார். பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணமும் கிறிஸ்தவர்களும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம சற்று சிந்தித்தோம். நியாயப்பிரமாணமும் கிறிஸ்தவர்களும் எப்படி ஒன்றுக்கொன்று இணைந்து செல்ல முடியும்? இல்லாவிட்டால் நியாயப்பிரமாணமும் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நமக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் இடையே உள்ள உறவு என்ன? அது என்ன நிலையில் நம்மை வைத்திருக்கிறது என்று சற்று பார்த்தோம். அப்ப இயேசு கிறிஸ்து நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுவித்து விட்டார். அதனால நாம இப்பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர்கள் அல்ல. நாம இயேசு கிறிஸ்துக்குரிய விளக்கத்தின்படிதான் பழைய ஏற்பாட்டின் அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும். அதுல குறிப்பாக மார்க்க சம்பந்தமான, சடங்காச்சார சம்பந்தமான அனைத்து நியாயப்பிரமாணங்களையும் இயேசு சிலுவையில நிறைவேற்றி ரத்து செய்து விட்டார். அதை கை கொள்ள நீங்களும் நானும் கடமைப்பட்டவர்கள் அல்ல, அதை கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் பார்த்தோம். ஆகவே ஆவிக்குரிய ரீதியில நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள கர்த்தர் அழைக்கிறார். அது எப்பொழுது ஆவிக்குரியதாய் மாறும்? இயேசு கிறிஸ்துவானவர் அதற்கு கொடுத்த விளக்கத்தின்படி அது நீதியுள்ளதாய், பரிசுத்தம் உள்ளதாய், ஆவிக்குரியதாய் மாறும். அப்ப நீங்க பழைய ஏற்பாடை எப்படி விளக்கப்படுத்தணும் அப்படிங்கறத புரிந்து கொண்டீங்க. அது அப்படியே நியாயப்பிரமாணப்படி நாம இப்பொழுது கை கொள்ள கர்த்தர் நம்ம அழைக்கல. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம். ஆகவே அது அப்படியே நமக்கு நடைமுறைக்கு வராது. அதுல இயேசு எப்படி கை கொள்ளணும்னு சொல்கிறாரோ அந்த விதமாக நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும், ஆவிக்குரிய ரீதியில கை கொள்ளணும் என்று சொல்லி பார்த்தோம். இதை உணர்ந்து நீங்க வாழ்கிறீர்களா அப்படிங்கறதுதான் முக்கியம். ஆனா அநேகர் இன்று இதையெல்லாம் புரிந்து கொள்ளாம முழுவதும் பழைய ஏற்பாட்டையே சார்ந்து வாழ்கிறார்கள். அதில் உள்ள காரியங்களையே முக்கியப்படுத்தி பேசுகிறார்கள். அது நமக்கு ஒரு விதத்தில் நமக்கு சொந்தமாக உண்மைதான். ஆனால் அப்படியே அது நமக்கு ஒத்து வரும் என்று சொல்லி நீங்க எடுத்துக்கொள்வீர்களாலும் அது தவறான காரியமாயிருக்கும். பிரியமானவர்களே, ஏன்னா அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் கானானுக்கு வந்த பிறகு இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த மார்க்க சம்பந்தப்பட்ட காரியங்களா இருக்கிறது, சமூக சம்பந்தப்பட்ட, சமய சம்பந்தப்பட்ட காரியங்களை உள்ளடக்கியதாய் இருக்கிறது என்பதையும் கருத்தில் கொண்டு நீங்கள் விளக்கப்படுத்த வேண்டும். அவ்விதமாக சரியாக விளக்கம் கொள்ளுங்கள். இன்னும் நியாயப்பிரமாணத்தை நம்ம கை கொள்ளும் பொழுது அதை விளக்கம் கொள்ளும் போது எப்படியெல்லாம் கருத்தில் கொண்டு செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி வருகிற வகுப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நம்ம ஒரு சில காரியங்களை மட்டும் இப்பொழுது பார்த்து முடித்திருக்கிறோம். நியாயப்பிரமாணம் அதனுடைய தன்மை, அதனுடைய உண்மை நிலை என்ன, நியாயப்பிரமாணத்துக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன, நாம நியாயப்பிரமாணத்தை குறித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு கண்ணோட்டம் என்ன, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை என்ன செய்திருக்கிறார் என்றெல்லாம் பார்த்தோம். இது அப்படியே மனதில் பதித்துக் கொள்ளுங்க. அந்த கண்ணோட்டத்தோடு வேதத்தை வாசிங்க, சரியான விளக்கம் கொள்வீர்கள், மற்றவர்களுக்கு சரியான விளக்கத்தை கொடுப்பீர்கள். தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்பானவர்களே, நீங்கள் கற்றுக்கொண்ட இப்பாடத்தை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரவும் இறுதியில் நீங்கள் எழுதவிருக்கும் தேர்வுக்கு ஆயத்தப்படவும் சில கேள்விகளை பாடக்குறிப்புகளோடு தருகிறோம். கேள்விக்கான பதில்களை நன்கு கற்றுக்கொண்டு தேர்வுக்கு ஆயத்தப்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.